வணக்கம் மாணவர்களே, இன்றைய உவாவின் குருகுலம் நிகழ்ச்சியிலே தரம் 11 மாணவர்களுக்கான தமிழ் பாடம் தொடர்பிலே கலந்துரையாட இருக்கின்றோம். இன்றைய கலந்துரையாடலே உங்களோடு கலந்து விடயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்து கொண்டிருக்கும் நான் பதுலை பாரதி மகா வித்யாலய ஆசிரியர் எம் இந்திரகுமார். வளமையாக நாங்கள் பாடப்பகுதிகளை கற்றுக்கொண்டிருந்தோம், அல்லது பாடப்பகுதிகள் தொடர்பாக, அதாவது குறித்த ஒரு நாளிலே குறித்த ஒரு பாடப்பகுதி தொடர்பான விளக்கங்களை இதுவரை கலந்துரையாடியிருந்தோம். இன்றைய எங்களுடைய கலந்துரையாடலிலே நாங்கள் பாடத்தை கற்ற மாணவர்கள் வினாக்களுக்கு எவ்வாறு விடையளிப்பது, அதாவது எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு விடயம் பரீட்சை வினாக்களுக்கு விடையளிப்பது. எனவே பரீட்சை வினாக்களுக்கு விடையளிக்கின்ற நோக்கத்திலே தான் நாங்கள் இந்த வேலை திட்டம், எங்களுடைய கற்றல் கற்பித்தல் பணிகள் அனைத்தையுமே நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம், இந்த கலந்துரையாடல்களில் ஈடுபட்டிருக்கின்றோம். எனவே இன்றைய தினம் நாங்கள் பரீட்சை வினாக்களுக்கு எவ்வாறு முகம் கொடுப்பது என்ற ஒரு அடிப்படையிலே ஒரு பொதுவான கலந்துரையாடல், ஒரு சில தலைப்புகளை எடுத்துக்கொண்டு அந்த தலைப்புகளின் கீழே வரக்கூடிய சில வினாக்களை நாங்கள் இங்கே கலந்துரையாடுவோம். முதலில் அதற்கு முதல் நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விடயம், இன்று எங்களுக்கு தெரியும் தரம் 11 மாணவர்களுக்கு அமைகின்ற வினாத்தாள் எத்தகையது என்று பார்க்கின்ற பொழுது பகுதி 1, பகுதி 2, பகுதி 3 ஆகிய வினாத்தாள்கள் இருக்கின்றன. அவற்றில் பகுதி 1 பல்தேர்வு வினாக்களாக இருக்கும், பகுதி 2 எங்களுடைய ஆக்கத்திறனை வெளிப்படுத்தக்கூடிய, இலக்கண அறிவை வெளிப்படுத்தக்கூடிய, கிரகித்த அறிவை வெளிப்படுத்தக்கூடிய வினாக்கள் அமையும், பகுதி 3 நாங்கள் கற்றுக்கொண்ட விடயங்கள், அதாவது இலக்கிய பகுதிகளிலிருந்து மாணவர்களுக்கான வினாக்கள் அமையும். எனவே இந்த 3வது வினாத்தால் எங்களுக்கு விதந்துரைக்கப்பட்ட இலக்கிய பகுதிகளிலிருந்து வினாக்களை தெரிவு செய்து மாணவர்கள் விடையளிக்க வேண்டிய ஒரு நிலைக்கு அமைந்திருக்கும். எனவே இன்று நாங்கள் பகுதி 3, அதாவது இலக்கிய பகுதிக்கான வினாத்தாளினுடைய கட்டமைப்பு எவ்வாறு இருக்கும், அதில் எத்தகைய வினாக்கள் எங்களுக்கு வழங்கப்படுகின்றன, அந்த வினாக்களுக்கு எத்தகைய விடைகள் எதிர்பார்க்கப்படுகின்றன, அந்த விடைகளுக்கான புள்ளி திட்டங்கள் எவ்வாறு அமைகின்றன முதலிய விடயங்களை மாணவர்களோடு கலந்துரையாடுவதன் மூலம் நாங்கள் இவ்வளவு நாள் கற்றுக்கொண்ட இந்த விடயங்களிலே ஒரு பூரணமான பயனை பெறுவதற்கும், பரீட்சையை மாணவர்கள் துணிகரமாக ஒரு நம்பிக்கையோடு எதிர்கொள்வதற்கும் வாய்ப்பு ஏற்படும் என்று எண்ணுகின்றேன். எனவே நாங்கள் இன்று அந்த 3வது வினாத்தாள் தொடர்பில், அந்த வினாத்தாளின் கட்டமைப்பு தொடர்பிலே கலந்துரையாடி, அதன் பின் நாங்கள் சில வினாக்களை, சில தலைப்புகளின் கீழ் சில வினாக்களை இங்கே பார்த்து, அந்த வினாக்களுக்குரிய விடைகளை எவ்வாறு எழுதுவது, அதற்கு வழங்கப்படும் புள்ளி திட்டங்கள் எவ்வாறு முதலான விடயங்களை கலந்துரையாடுவோம். எனவே மாணவர்களே, இன்றைய எங்களுடைய இந்த கலந்துரையாடல் வினாக்கள் விடைகள் தொடர்பானதாக இருக்கும், அதாவது எங்களுடைய கற்றலின் இறுதிநிலை பேறுகள் எத்தகையதாக அமைய வேண்டும் என்பதை பற்றி பேசுகின்ற ஒரு நிகழ்வாக இன்றைய எங்களுடைய கலந்துரையாடல் இருக்கும். எனவே மாணவர்கள், உங்களுடைய பாடநூல்கள், எழுதுகருவிகள் முதலியவற்றை வசம் வைத்திருப்பதோடு நீங்கள் தேவையான விடயங்களை, அல்லது இங்கே கூறப்படுகின்ற வினாக்கள் அல்லது தொடர்பான விடயங்களை குறிப்புகளாக எடுத்துக்கொள்வதன் மூலமாகவும் உங்களுக்கு உங்களுடைய கற்றல் பணிகளை இலகுபடுத்திக் கொள்ள முடியும், வினாக்களுக்கு விடையளிக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையோடு உங்களோடு இன்று நான் இந்த விடயங்கள் பற்றி கலந்துரையாடுகின்றேன். அதாவது இன்றைய எங்களுடைய கலந்துரையாடல் முதலாவதாக வினாத்தாள் கட்டமைப்பு பற்றி பார்ப்போம். அந்த கட்டமைப்பு பற்றி பார்க்கின்ற பொழுது 3வது வினாத்தாளிலே 1வது வினா கட்டாயமானது, அதிலே 10 வினாக்கள் வினாவப்படுகின்றன. அந்த 10 வினாக்களும் ஒவ்வொரு வினாவிலும் 2 சிறு வினாக்கள் அமைகின்றன. எனவே ஒரு பாடலடி அல்லது ஏதேனும் ஒரு அந்த இலக்கியத்துக்குள்ளே வருகின்ற ஒரு அடி அல்லது ஒரு இலக்கியம் தொடர்பான வரலாறு ஏதாவது ஒன்றை வினாவுவதாக இருக்கும். அதில் இரண்டு வினாக்கள் அமைகின்ற பொழுது ஒவ்வொரு வினாவுக்கும் ஒவ்வொரு புள்ளியாக இரண்டு புள்ளி, ஒரு குறிக்கப்பட்ட வினாவுக்கு இரண்டு புள்ளி. எனவே பத்து வினாக்களுக்கும் 20 புள்ளிகள் வழங்கப்படுகின்றன. இந்த 20 புள்ளிகளை மாணவர்கள் பெற்றுக் கொள்வதற்கு உங்களுடைய பாடநூல் முழுவதிலும் ஒரு தெளிவான அறிவை பெற்றிருப்பதோடு மிக நுட்பமான ஒரு அறிவை பெற்றிருத்தல் இன்றியமையாதது. ஏனென்றால் ஒரு குறிக்கப்பட்ட இலக்கியம், அந்த இலக்கியத்தை படைத்தவர், அந்த இலக்கியத்தினுடைய நோக்கம், அந்த இலக்கியத்திலே வரக்கூடிய ஒரு அடி, அந்த அடியிலே சொல்லப்படுகின்ற ஒரு ஆழமான அல்லது நுட்பமான ஒரு விடயம், இலக்கியத்திலே வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் போன்ற பல்வேறு விடயங்கள் இங்கே வினாவப்படுகின்ற பொழுது மிக நுட்பமாக மாணவர்கள் இதனை அறிந்திருந்தால் மாத்திரமே உங்களால் இந்த வினாக்களுக்கு சரியான விடையை எழுத முடியும். ஏனென்றால் இந்த முதலாவது வினாவிலே வருகின்ற வினாக்கள் அனைத்தும் குறு விடைகளை எதிர்பார்க்கின்ற வினாக்கள். எனவே இந்த குறுவிடைகளை எதிர்பார்க்கின்ற பொழுது மாணவர்கள் அளவுக்கு அதிகமான சொற்களை பயன்படுத்தி அல்லது வசனங்களை பயன்படுத்தி அல்லது பந்தி வடிவிலே விடைகளை எழுவதன் மூலம் உங்களுடைய சரியான விடையை வழங்க முடியாது. அடுத்ததுதான், சரியான விடை, சுட்டிப்பான விடை உங்களுக்கு தெரியாத பட்சத்திலே நீங்கள் எவ்வளவு வசனங்களிலே விளக்கினாலும் அந்த விடை பிழையானதாகவே இருக்கும். உதாரணமாக ஒரு வினா, பட்டி பெருக வேணும் தம்பிரானே, பால் பானை பொங்க வேணும் தம்பிரானே. இந்த வினாவிலே பட்டி என்பதன் பொருள் யாது? இதற்கு நீங்கள் விடைகளை விடை எழுதுகின்ற பொழுது பட்டி என்பது மாடுகளின் தொகுதி, இவ்வளவுதான் அதற்குரிய விடை. அதை விட்டுவிட்டு அவா உங்களுக்கு பட்டி என்பது மாடுகளின் தொகுதி என்ற விடயம் தெளிவாக தெரிந்திருந்தால் மாத்திரமே இந்த வினாவுக்கு உங்களால் விடை எழுத முடியும். இதனை விட்டுவிட்டு நீங்கள் எவ்வளவு வசனங்களை வளர்த்து பந்தி வடிவிலே எழுதினாலும் பட்டி என்பது மாடுகளின் தொகுதி என்ற அறிவு உங்களிடம் இல்லாத விடத்து, அதனை நீங்கள் சுட்டிப்பாக விடையாக வழங்காத விடத்து உங்களுடைய விடை பிழையானதாகவே கணிக்கப்படும். அதே போல அந்த நான் கூறிய அந்த அடியிலே பால் பானை பொங்க வேண்டும் தம்பிரானே, பால் பானை பொங்குதல் என்பதன் மூலம் உணர்த்தப்படும் விடயம் யாது என்று கேட்டால் அங்கே அதற்கான விடை பால் உற்பத்தி அதிகரிக்க வேண்டும் என்பது. இங்கே பால் பானை பொங்குதல் என்பது சாதாரண வழக்கிலே நேரடி பொருளாக பார்க்கின்ற பொழுது பானையிலே பால் பொங்குதல் என்ற பொருளை தரும். உண்மையிலேயே நோக்கம் அது அல்ல, பாடலின் நோக்கம் அது அல்ல. பால் உற்பத்தி அதிகரிக்க வேண்டும் என்பதையே அந்த பால் பானை பொங்குதல் என்ற அடி எங்களுக்கு உணர்த்தி நிற்கிறது. எனவே அதனை விட்டுவிட்டு மாணவர்கள் எவ்வளவு விரிவான விடையை எழுதினாலும் அந்த விடை பிழையானதாகவே இருக்கும். எனவே பட்டி என்பது மாடுகளின் தொகுதி, அதற்கு ஒரு புள்ளி. பால் பானை பொங்குதல் என்பது பால் உற்பத்தி அதிகரித்தல், அதற்கு ஒரு புள்ளி. எனவே இந்த வினாவுக்கு இரண்டு புள்ளிகள். இதை விடுத்து மாணவர்கள் பெரிய விடைகளை பந்தி வடிவிலே எழுதுவதன் மூலம் இந்த வினாக்களுக்கு அல்லது நான் கேட்ட இந்த வினாவுக்கு சரியான விடையை உங்களால் வழங்க முடியாது. எனவே முதல் 10 வினாக்கள், அந்த 10 வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டுமாயின் நீங்கள் ஒவ்வொரு இலக்கியத்தையும் அறிந்திருக்க வேண்டும். அதாவது அந்த இலக்கியம், அதனை படைத்தவர் அல்லது அதனுடைய ஆசிரியர், அதனை படைத்த புலவர் அல்லது கவிஞர், அவருடைய பெயர், அவருடைய பிரதேசம். சில வேளைகளில் பெரிய இலக்கியம் ஒன்றிலிருந்து ஒரு பகுதி இடம் பெற்றிருக்கும். உதாரணமாக எங்களுக்கு கம்பராமாயணத்திலிருந்து குகப்படலம் இடம்பெறுகிறது. அதிலே ஒரு விடயத்தை தந்து இது இடம்பெற்ற இலக்கியம் எது என்று கேட்டால், உதாரணத்துக்கு நைவீர் அளீர் மைந்தீர் என்ற அடியை தந்து இந்த அடி இடம்பெற்ற இலக்கியம் எது என்று கேட்கின்ற பொழுது மாணவர்கள் கம்பராமாயணம் என்பதையே விடையாக எழுத வேண்டும். குகப்படலம் என்பதை விடையாக எழுதினால் அது பிழையான விடை. இந்த அடி இடம்பெற்ற பகுதி எது என்று கேட்கின்ற பொழுது குகப்படலம் என்று எழுத வேண்டும். கம்பராமாயணத்திலே குகப்படலம் என்று எழுதினாலும் சரி, குகப்படலம் என்று மாணவர்கள் கூறினாலும் அது பிழையாக கருதப்பட மாட்டாது. எனவே ஒரு இலக்கியம், அந்த இலக்கியத்தினுடைய முழுமை, அந்த முழுமையிலே எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற பகுதி, அதனை நாங்கள் கருத்தில் கொண்டு விடையை வழங்க வேண்டும். அதே போல நைவீர் அலீர் மைந்தீர் என்ற கூற்று யாரால் கூறப்பட்டது? கோசலையால் கூறப்பட்டது. யாருக்கு கூறப்பட்டது? பரதனுக்கும் குகனுக்கும் கூறப்பட்டது. ஏனென்று சொன்னால், நாங்கள் இந்த விடைகளை, மிகச் சரியான விடைகளை தெளிவாக ஒரு சொல், இரண்டு சொல் அல்லது ஒரு வரி, இப்படியாக விடைகள் அமையக்கூடிய வினாக்கள் தான் எங்களுக்கு இந்த முதல் 10 வினாக்களிலே அமைகின்றன. எனவே மாணவர்கள் மிகச் சரியாக, நான் முதல்ல சொன்னது போல, இலக்கியம் சில வேளைகளில் ஒரு பெரிய இலக்கியத்தின் குறிக்கப்பட்ட பகுதி, அந்த பகுதியினுடைய பெயர், அந்த பகுதியினுடைய முக்கியத்துவம், அதிலே இடம்பெறக்கூடிய கதைமாந்தர்கள், இவ்வாறாக விளங்கிக் கொண்டு விடையளிக்க வேண்டும். விளங்கிக் கொள்வது என்பது இங்கே தெளிவாக தெரிந்து வைத்திருத்தல். பெரிய வினாக்களுக்கு விடை எழுதுவதற்கு நாங்கள் தாராளமாக விளங்கிக் கொண்டு சில வேளைகளில் மாணவர்களுக்கு சுட்டிப்பாக சொல்ல தெரியாவிட்டாலும் ஏதோ ஒரு வகையில் சொல்லுகின்ற பொழுது ஓரளவான புள்ளிகளையாவது பெற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த முதல் 10 வினாக்களிலே மாணவர்கள் மிகச் சரியான விடையை தெளிவாக, சில அதான் கூறியது போல ஒரு சொல்லிலோ இரு சொல்லிலோ அல்லது ஒரு சிறிய வசனத்திலோ விடையளிக்கக்கூடிய வகையிலே தான் இந்த முதல் 10 வினாக்கள் அமைகின்றன. எனவே அதற்கேற்ற வகையிலே நாங்கள் விடையளிக்க வேண்டுமாயின் இலக்கிய பகுதிகளை தெளிவாக விளங்கிக் கொண்டிருத்தல் வேண்டும். இலக்கியங்கள், பெயர்கள், ஆண்டுகள், அந்த இலக்கியங்கள் நிகழ்ந்த களங்கள், இவ்வாறான பல்வேறு அம்சங்களை, அதுக்குள்ளே வரக்கூடிய அணிகள், பழமொழிகள், இந்த மாதிரியான விடயங்களை நாங்கள் விளங்கிக் கொண்டு விடையளிக்கிறது மிக முக்கியமானதாக அமையும். எனவே முதல் 10 வினாக்கள் என்பது இன்ன பகுதியில் என்று சொல்ல முடியாது. மாணவனுடைய பாடநூல் முழுமையும், அதாவது உங்களுடைய இலக்கிய தொகுப்பின் முழுமையும் இதிலே உள்ளடக்கப்படும். எனவே இதிலே மாணவன் இந்த வினா வரும், இந்த விடை எழுதலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு அல்லது இங்கேயே நாங்கள் ஒரு தெரிவை செய்து கொண்டு செல்ல முடியாது. எனவே மாணவர்கள் இந்த வினாவை பொறுத்த மட்டும் முழு பாடப்பரப்பிலும் தெளிவாக இருத்தல் வேண்டும். அடுத்தது நாங்கள் இரண்டாவது வினாவை பார்க்கின்ற பொழுது, இரண்டாவது வினா எங்களுக்கு இலக்கிய பகுதியை வினாத்தாளிலே தந்து அதிலிருந்து வினாவுகின்ற ஒன்றாகத்தான் இருக்கும். நாங்கள் ஏற்கனவே கற்ற பாடப்பகுதி, அதே நேரம் இலக்கிய பகுதி எங்கள் கண்முன்னே தரப்படுகிறது, அதனை பார்த்து விளங்கி நாங்கள் விடை எழுத வேண்டும். இருந்தாலும் மாணவர்கள் இந்த பாடல் தரப்பிருந்தானே அல்லது ஒரு கிரகித்தல் பகுதி ஒன்று தரப்படுகிறது தானே, அந்த இடத்தில் பார்த்து விடையளித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளக் கூடாது. ஏற்கனவே நாங்கள் இலக்கியங்களை தெளிவாக கற்று பெற்றிருக்கக்கூடிய அந்த பரிச்சயத்தின் மூலம்தான் அந்த தரப்பட்ட இலக்கிய பகுதியை உடனடியாக பார்த்து விடை எழுத முடியும். ஏற்கனவே எங்களுக்கு நல்ல அனுபவம், விடையெழுதிய பயிற்சி, இலக்கியம் தொடர்பான நல்ல அறிவு இல்லாத பொழுது எங்களுக்கு அந்த பாடல்களை பார்த்த உடனே விடையளிக்க சிரமமாக இருக்கும். எனவே மாணவர்கள் அந்த இலக்கிய பகுதியிலே அல்லது அந்த இலக்கிய பாட புத்தகத்திலே முதலாவது அழகு தொடக்கம் இறுதி அழகு வரையிலான சகல பகுதிகளை தெளிவாக கற்றலை வரக்கூடிய வினா வடிவங்களை விளங்கி வைத்திருத்தல் அவசியமாகிறது. இந்த இரண்டாவது வினா மூன்று செய்யுட்கள், ஏதேனும் இரண்டு உரைநடை பகுதிகள் என்பவற்றை தந்து அந்த ஒவ்வொரு பகுதியிலும் அல்ல அந்த ஒவ்வொரு பாடலிலே அல்ல அந்த உரைநடையிலே இவ்விரண்டு வினாக்களை வினாவதாக இருக்கும். அந்த வினாவினுடைய புள்ளிகள், வினாவுக்கான புள்ளிகள் 20. உதாரணத்துக்கு குற்றால குறவஞ்சியிலே ஒரு பாடல் என்று சொல்லுவோம். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும், காணவர்கள் விழியறிந்து வானவரை அழைப்பர், ககனசித்தர் வந்து வந்து காயசித்தி விளைப்பர், தேனருவி திரையெழும்பி வானின் வழி ஒழுகும், செங்கதிரோன் பரிக்காலும் தேர்க்காலும் வலுகும், கூனல் இளம்பரை முடித்த வேணி அலங்காரர், குற்றால திரிகூடமலை எங்கள் மேலேயே என்ற அந்த பாடலை தந்து இந்த பாடலிலே கூறப்படுகின்ற வளச்சிறப்புகளவை என்றொரு வினா வருமே ஆனால் அந்த பாடலுக்குள்ளே நின்று, அது மிக முக்கியமான ஒரு விஷயம். மாணவர்கள் குற்றால குறவஞ்சியில ஐந்து பாடல்களை கற்றிருப்பீர்கள், ஐந்து பாடல்களில் வளச்சிறப்புகள் பேசப்படுகின்றன. ஆனால் இங்கே இரண்டாவது வினாவிலே வருகின்ற பொழுது தரப்பட்ட பாடலுக்குள்ளே கூறப்பட்ட விடயங்களை மட்டும் கிரகித்துக் கொண்டு அந்த விடையை எழுத வேண்டும். அப்ப அதிலே கூறப்பட்டுகின்ற வளம் என்று பார்க்கின்ற பொழுது அங்கே மாங்கனிகள் கனிகள் இருக்கின்றன, மூலிகைகள் விளைகின்றன, நல்ல நீர்வளம் இருக்கிறது. இதனை பற்றி தான் அங்கே பேச வேண்டும். இந்த பாடலிலே பக்தி எவ்வாறு இருக்கிறது அல்லது பக்தி சிறப்பு எவ்வாறு எடுத்துக்காட்டப்படுகிறது, அதாவது சிவபெருமானுடைய தோற்றப்பொழிவு பேசப்படுகிறது. கூணல் இளம்பிறை முடித்த வேணி அலங்காரம் என்பது மூலமாக சிவபெருமானுடைய தோற்றப்பொழிவு பேசப்படுகிறது. வானுலகத்து தேவர்கள் எல்லாம் அந்த குற்றாலநாதர் இருப்பது இங்கே இருப்பதன் காரணமாக அவரை நாடி இங்கே வருகின்றார்கள் என்ற செய்தி அதுக்குள்ளே இருக்கிறது. அல்ல இந்த பாடலிலே நீர்வளம் எவ்வாறு பேசப்படுகிறது, ஒன்று குற்றால அருவியினுடைய நீர்வளம் இருக்கிறது, தேனருவியினுடைய சாரலும் இந்த மலைக்கு ஈரளிப்பை கொடுக்கிறது. தேனருவியுடைய சாரல் வானுலக வானம் வரை உயர எழும்பி மீண்டும் சாரலாக வந்து அந்த குற்றால மலையிலே விழுகின்ற பொழுது நிலம் ஈரளிப்படைகின்றது. எனவே ஏனைய நீர்வளத்தை பற்றி அந்த இலக்கிய பகுதிக்குள்ளே தரப்பட்டுகின்ற ஏனைய நீர்வளங்களை பற்றி இங்கே பேசக்கூடாது. இந்த தரப்பட்ட பாடல் அல்லது உரைப்பகுதி என்கின்ற அந்த எல்லைக்குள்ளே நின்று அதிலே மாணவர்கள் விளங்கி கிரகித்து விடையை எழுதல் வேண்டும். சில வேளைகளில் மாணவர்கள் தரப்பட்ட பகுதிக்கு அப்பால் தான் கற்று வைத்திருக்கின்ற விடயங்களை எல்லாம் எழுதுகின்ற ஒரு தன்மை இங்கே இந்த விடைத்தாள்களை திருத்துகின்ற பொழுது காணக்கூடியதாக இருக்கிறது. அத்தகைய ஒரு நிலையிலே மாணவனுக்கு புள்ளி வழங்குவதிலே இடர்பாடு இருக்கிறது. மாணவன் எதனை விளங்கிக் கொண்டிருக்கின்றான், எதனை விளங்கிக் கொண்டிருக்கவில்லை, சரியான விடை, அதாவது தரப்பட்ட பகுதிக்குள்ளே இருந்த விடையும் இருக்கிறது, அதற்கு அப்பால் உள்ள விடையும் இருக்கிறது. ஆனால் குறிக்கப்பட்ட பகுதிக்குள்ளே இருந்து மாத்திரமே இந்த வினாக்களுக்கு விடையை அளிக்க வேண்டும். எனவே இந்த நிலை உங்களுடைய விடைகள் தொடர்பிலே உங்கள் விடைத்தாள் திருத்துபவருக்கு இடர்பாட்டை ஏற்படுத்தும், அல்லது உங்களுடைய விடைகள் தொடர்பிலே பிழையான எண்ணத்தை ஏற்படுத்தும். மாணவனுக்கு இந்த விடை தெரியாது அல்லது மாணவன் பிழையாக எழுதியிருக்கின்றான் என்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும். எனவே அதிலிருந்து மாணவர்கள் விடுபடவும் தெளிவாக உங்களுடைய விடையை உணர்த்தி புள்ளிகளை முழுமையாக பெறுவதற்கும் இந்த இரண்டாவது வினாவை பொறுத்தமட்டிலே தரப்பட்ட இலக்கிய பகுதிக்குள்ளிருந்து, அதாவது பாடலுக்குள்ளிருந்து நீங்கள் விடைகளை எழுதுதல் முக்கியம். இந்த விடைகளையும் பொறுத்தமட்டில் பெரிய அளவிலான கட்டுரை வடிவிலோ பந்தி வடிவிலோ நிறைய எழுத வேண்டிய ஒரு தேவை மாணவனுக்கு இருக்காது. மிக சுட்டிப்பான சின்ன சின்ன விடைகள், ஒரு வரியிலே இரண்டு வரியிலே அல்லது ஒரு கூற்றை சொல்லுவதன் ஊடாக இதான் அந்த கூற்று அல்லது இதான் அந்த கதை, இவர்தான் அந்த கதைமாந்தர், இந்த கதைமாந்தருடைய பண்பு இத்தகையது என்று சொல்வது போல இருக்கும். உதாரணத்துக்கு எங்களுடைய குற்றால குறவஞ்சியிலே குறத்தியினுடைய பண்புகளை அந்த பாடல்கள் ஐந்து பாடல்கள் இருக்கின்றன, அந்த ஏதாவது ஒரு பாடலை தந்து குறத்தி தன்னுடைய குற்றால மலை மீது கொண்டிருக்கின்ற பற்று எத்தகையதாக காணப்படுகிறது என்ற ஒரு வினாவை முன்வைத்தால் அந்த பாடலை பொறுத்து நீங்கள் அந்த குற்றால மலையினுடைய பெருமைகளை, அங்கே இருக்கின்ற வளச்சிறப்புகளை, குற்றாலநாதருடைய சிறப்பை கூறுவதன் மூலம் தன்னுடைய குற்றால மலை மீது குறத்திக்கு இருக்கின்ற அந்த பற்றை அல்லது உணர்வை எங்களால் விளங்கிக் கொள்ள முடிகிறது என்ற ஒரு விடையை நாங்கள் இங்கே எழுத வேண்டும். அதனை விடுத்து மாணவர்கள் உரிய பாடலிலிருந்து விடைகளை அடையாளப்படுத்திக் கொள்ள முடியாத நிலையிலே முழு பாடப்பரப்பிலிருந்தும் நீங்கள் விடைகளை எழுத முற்பட்டால் அது பிழையானதாக அமையும். எனவே மாணவர்களே, இந்த இரண்டாவது வினா இலக்கியங்களிலே இருந்து ஐந்து தெரிவு செய்யப்பட்ட பகுதிகள், அதிலே மூன்று பாடல்கள், இரண்டு உரைப்பகுதிகள். அந்த உரைப்பகுதிகள் எங்களுடைய இலக்கிய பகுதிக்குள்ளேயே இலக்கிய புத்தகத்துக்குள்ளே இருக்கின்ற கட்டுரைகளிலிருந்து அல்லது சிறுகதைகளிலிருந்து பெறக்கூடியதாக இருக்கும். எனவே அவற்றை நாங்கள் தெளிவாக விளங்கி வைத்திருத்தல் வேண்டும். அடுத்ததாக நாங்கள் மூன்றாவது நான்காவது ஐந்தாவது வினாக்கள், இந்த இலக்கிய வினாத்தாளை பொறுத்தமட்டில், அதாவது மூன்றாவது வினாத்தாளை பொறுத்தமட்டில் மாணவர்களுக்கு பெரிய வினாக்களாக அமைபவை மூன்றாம் நான்காம் வினாக்கள், ஐந்தும் ஆறும் ஏழும் பத்து புள்ளிகளுக்குரிய வினாக்கள். மூன்றாம் நான்காம் வினாவிலே 15 புள்ளிகள், அதே நேரம் மூன்றாவது வினாவினுள்ளே இரண்டு தலைப்புகளில் கீழ் வரக்கூடிய வினாக்கள். உதாரணமாக குகப்படலத்தில் இருந்த ஒரு வினாவும் கிருட்டிணன் தொகுச்சிறக்கத்தில் இருந்த ஒரு வினாவும். முதலாவது மூன்றாவது வினாவிலே முதலாவதாக கிருட்டிணன் தொகுச்சிறக்கம் என்றால், அடுத்ததாக இன்னொரு ஏதாவது இலக்கிய பகுதி, இதிலே அல்லது என்று இருக்கும். மாணவர்களுக்கு விடை வினாத்தாளிலே பரிச்சயம் இருக்கும். இருந்தாலும் கூட இந்த இடத்திலே அதையெல்லாம் அவர்கள் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. எனவே மாணவர்கள் இந்த இடத்திலே வினாவை தெரிவு செய்கின்ற பொழுது ஒன்றை கருத்தில் கொள்ளுங்கள். மூன்றாவது வினாவிலே இரண்டு தலைப்புகளின் கீழ் வினாக்கள் அமையும். உதாரணமாக குற்றால குறவஞ்சியில் இருந்து ஒரு வினா, குகப்படலத்தில் இருந்து ஒரு வினா. நான்காவது வினாவிலே வேறு ஏதேனும் இரண்டு தலைப்பு, உதாரணமாக முத்தம்மா சிறுகதையிலே ஒரு வினா, எது நல்ல சினிமா என்பதிலே ஒரு வினா. இந்த நிலையிலே மாணவர்கள் மூன்றாவது வினாவிலே தரப்பட்டிருக்கின்ற இரண்டு வினாக்களுள் ஒன்றை மட்டுமே தெரிவு செய்ய வேண்டும். நான்காவது வினாவினுள்ளே இருக்கின்ற இரண்டு வினாக்களிலே ஒன்றை மட்டுமே தெரிவு செய்ய வேண்டும். இதான் மிகவும் அழுத்தி சொல்ல வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், இந்த இடத்திலே மாணவர்கள் தவறிவிடுவதை காண முடிகிறது. அது மாணவர்கள் தவறுதலாக தவறுகின்றார்களா அல்லது தன்னுடைய இயலுமைக்கு ஏற்ப அவ்வாறு தெரிவு செய்கிறார்களா என்பது தெரியவில்லை. நான் சொல்லுகின்ற போது உங்களுக்கு விளங்கும். அதாவது முதல் நான் சொன்னது போல குகப்படலமும், உதாரணத்துக்கு தான் நான் சொல்லுகின்றேன், குகப்படலமும் குற்றால குறவஞ்சியிலும் இருந்து ஒரு நான் மூன்றாவது வினாவின் உள்ளே வினாக்கள் இரண்டு அமைகிறது என்று வைத்துக் கொள்வோம். மாணவனுக்கு இந்த இரண்டு வினாக்களுக்கும் நன்றாக விடை தெரியும் என்று வைத்துக் கொள்வோம். நான்காவது வினாவிலே வேறு ஏதேனும் இரண்டு தலைப்புகள், உதாரணமாக தமிழ் பண்பாடு, எது நல்ல சினிமா, இந்த இரண்டு தலைப்பிலிருந்து வினாக்கள் வருகிறது வைத்துக் கொள்வோம். ஒரு மாணவனுக்கு மூன்றாவது வினாவின் உள்ளே வந்த இரண்டு வினாக்களும் நன்றாக தெரியும், நான்காவது வினா பற்றிய பரிச்சயம் குறைவென்று எடுப்போம். இந்த நிலையிலே ஒரு சில மாணவர்கள் என்ன செய்கிறார்கள், மூன்றாவது வினாவின் உள்ளே தனக்கு தெரிந்து இருக்கின்ற இரண்டு வினாக்களுக்கும் விடை எழுதுகின்றார்கள். சில மாணவர்கள் மேலே உள்ள செயல் பகுதியில் உள்ள வினாக்கள் எனக்கு தெரியாது, நான்காம் வினாவிலே இருக்கின்ற இரண்டு வினாக்களுக்கு விடை எழுதுகின்றேன் என்று எழுதுவார்கள். இது இரண்டுமே தவறு. ஏனென்றால் ஒரு பகுதியில் ஒரு வினாவை மட்டுமே மாணவன் தெரிவு செய்திருக்கணும், அதாவது மூன்றாவது வினாவிலே ஒன்றை தெரிவு செய்ய வேண்டும் கட்டாயமாக, நான்காவதிலே ஒன்றை கட்டாயமாக தெரிவு செய்ய வேண்டும். இதனை நீங்கள் எந்த நேரம் கருத்தில் கொள்ள வேண்டும், பயிற்சியில் கொள்ள வேண்டும். இது மாணவன் தன்னுடைய இயலுமையை பொறுத்து தெரிவு செய்கின்ற சந்தர்ப்பத்திலே விடுகின்ற தவறு இது. இன்னும் சில மாணவர்கள் இருக்கிறார்கள், எந்த வினா எந்த பகுதிக்குள் இருக்கிறது என்பதை கருத்தில் கொள்ளாதவர்களாக, இரண்டு வினாக்களுக்கு விடையெழுத வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே மனதிலுடையவர்களாக, சில வேளைகள் பரீட்சை நேரத்து பதட்டம் காரணமாக ஒரே பகுதிக்குள் இருக்கு, அதாவது மூன்றாவது வினாவின் உள்ளேயே இரண்டு வினாக்களையும் தெரிவு செய்து விடுகிறார்கள், அல்லது நாலாவது வினாவிலே இரண்டையும் தெரிவு செய்து விடுகின்றார்கள். இந்த இடத்திலே மாணவனுடைய இயலுமை காரணமாக அல்லது இயலாமை காரணமாக ஒரே வினாவில் இருந்து இரண்டை தெரிவு செய்தாலும் ஒரு வினாவுக்குத்தான் உங்களுக்கு, ஒரு விடைக்குத்தான் உங்களுக்கு புள்ளி வழங்கப்படும். அதே போல நாலாவது வினாவின் உள்ளே இருக்கின்ற இரண்டு வினாக்களை தெரிவு செய்தாலும் அதில் ஏதேனும் ஒரு வினா தான் உங்களுடைய சரியான விடையாக கருத்தில் கொள்ளப்படும். எனவே நீங்கள் அந்த இடத்திலே மாணவர்கள் ஒரு வினாவுக்குரிய 15 புள்ளிகளை மொத்தமாக இழக்கின்ற ஒரு நிலை ஏற்படுகிறது. எனவே அந்த நிலையை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். இதற்கு இரண்டு விடயம், ஒன்று பதட்டமில்லாத வகையிலே வினாக்களை தெரிவு செய்வது, அடுத்தது மாணவன் நன்றாக விளங்கிக் கொண்டு படித்து தான் வைத்திருக்கின்ற அனுபவத்தை அடிப்படையாக கொண்டு பொருத்தமான வினாக்களை தெரிவு செய்து, மூன்றாவது வினாவிலே ஒன்றை இரண்டும் தெரிந்ததாக இருந்தாலும் கூட ஒன்றுதான் நீங்கள் எழுத வேண்டிய விடை. நான்காவதிலே பரிச்சயம் குறைந்த ஒரு வினா இருந்தாலும் கூட ஏதாவது ஒன்றை நீங்கள் எடுத்து எழுதியே ஆக வேண்டிய தேவை இருக்கிறது. அவ்வாறே ஐந்தாம் ஆறாம் ஏழாம் வினாக்களிலே ஒரு வினாவை மட்டுமே தெரிவு செய்ய வேண்டும். அதிலே இருந்து நீங்கள் ரெண்டு எழுதி உங்களுடைய கேட்கப்பட்ட வினாக்களின் எண்ணிக்கையை பூர்த்தி செய்ய முடியாது. மாணவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய விடயம், மூன்றாம் வினாவிலே இருக்கின்ற இரண்டு வினாக்களுள் ஏதேனும் ஒன்றை தெரிவு செய்ய வேண்டும், நான்காம் வினாவினுள்ளே இருக்கின்ற இரண்டு வினாக்களுள் ஒன்றை தெரிவு செய்ய வேண்டும், ஐந்து ஆறு ஏழாம் வினாக்களுள்ளே ஏதேனும் ஒன்றைத்தான் தெரிவு செய்ய வேண்டும். இவ்வாறு தெரிவு செய்ய வேண்டுமாக இருந்தால் இது அவ்வளவு கட்டாயமான ஒரு விடயமாக இருப்பதனாலேயே மாணவர்கள் உங்களுடைய இலக்கிய பகுதியை மிக திருப்திகரமாக முழுமையாக பார்த்து வைத்திருத்தல் அவசியமானது. எனவே இன்றைய எங்களுடைய கலந்துரையாடல் இவ்வளவு நாளும் நாங்கள் கற்றுக்கொண்ட விடயங்களை எவ்வாறு நாங்கள் பயன்பெறத்தக்க வகையிலே முன்வைக்க போகிறோம், அல்லது எங்களுடைய அந்த முழுமையான பயனை நாங்கள் எவ்வாறு பரீட்சையிலே அடைய போகின்றோம் என்பதற்கு ஏற்ப எங்களை நெறிப்படுத்துகின்ற ஒரு கலந்துரையாடலாகத்தான் இன்றைய கலந்துரையாடல் இருக்கின்றோம். நாங்கள் எவ்வளவு கற்றிருந்தாலும் பரீட்சைக்கு முகம் கொடுக்க போகின்ற மாணவர்கள், வினாக்களை தெரிவு செய்ய வேண்டிய நிலையிலே இருக்கின்ற மாணவர்கள் சரியான வகையில் நெறிப்படுத்தப்படல் வேண்டும் என்பதற்கு அமைவாகவே இன்றைய கலந்துரையாடல் இடம்பெறுகின்றது. எனவே மாணவர்களை நாங்கள் இவ்வளவு நேரம் பார்த்த இந்த பொதுவான அறிவுறுத்தல்கள் விடயங்களோடு இப்பொழுது நாங்கள் ஒரு பாட தலைப்பினுள்ளே போய் சில வினாக்களை பார்ப்போம். ஏற்கனவே பாடப்பகுதிகளை கற்பிக்கின்ற பொழுது நாங்கள் கலந்துரையாடிய விடயங்களாக இருப்பினும் கூட இன்றைய விடயத்துக்கு அல்லது இன்றைய எங்களுடைய தலைப்புக்கு ஏற்ப இந்த இப்படியான சில அம்சங்களை நாங்கள் இங்கே கலந்துரையாட வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த வகையிலே குற்றால குறவஞ்சியிலே வரக்கூடிய சில வினாக்கள், குற்றால குறவஞ்சியிலே வினாக்களுக்கு விடை எழுதுகின்ற பொழுது மாணவர்கள் அவதானிக்க வேண்டிய ஒரு விடயம் இருக்கிறது. இந்த குற்றால குறவஞ்சி என்ற இலக்கியம் ஐந்து பாடல்கள், அங்கே குற்றால குறவஞ்சியிலே இருந்தே எங்களுக்கு ஐந்து பாடல்கள் தரப்பட்டிருக்கின்றன. இந்த ஐந்து பாடல்களிலும் பல விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. எனினும் அதற்குள்ளே இரண்டு உபப்பிரிவுகளாகத்தான் அந்த பாடல்கள் இருக்கின்றன. ஒன்று மலைவளம் கூறும் பகுதி, இன்னொன்று நாட்டு வளம் கூறும் பகுதி. எனவே மாணவர்கள் வினாக்களுக்கு விடையளிப்பதற்கு முன்பு அல்லது இப்பொழுது நாங்கள் பரீட்சைக்கு தயாராகிக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே பாடப்பகுதியை நுட்பமாக விளங்கி அதனுடைய பகுதிகளை விளங்கிக் கொண்டு அல்லது பிரித்து விளங்கிக் கொண்டு எங்களுடைய வினாக்களுக்கு விடையளிப்பது அல்லது பயிற்சியில் ஈடுபடுவது மிக முக்கியமானது. எனவே மலைவளம் கூறும் பகுதி, இங்கே மலை வினாக்கள் வேறு வினாப்படலாம், குற்றால குறவஞ்சி மலைவளம் கூறும் பகுதியில் இருந்து என்று ஒரு வரியோடு தொடங்கி கீழே வினாக்கள் வரும். குற்றால குறவஞ்சி மலைவளம் கூறும் பகுதியில் வளச்சிறப்புகள், மலைவளம் கூறும் பகுதியில் வளச்சிறப்பு, அந்த பகுதியின் உள்ளே பண்பாட்டு அம்சங்கள், குறத்தியின் பெருமிதம், இப்படி மூன்று வினாக்கள் அமைந்தால் நாங்கள் எவ்வாறு அதற்கு எழுதுவது, எந்த பகுதியிலிருந்து விடை எழுதுவது என்ற ஒரு தெளிவு மாணவனிடம் இருத்தல் வேண்டும். குற்றாலக்குறவஞ்சி மலைவளம் கூறும் பகுதி முதல் இரண்டு பாடல்கள் உங்களுக்கு தெரியும், வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் என்ற ஒரு பாடல் இருக்கிறது. இந்த கலந்துரையாடலில் முதலில் நாங்கள் அந்த பாடலை பார்த்திருக்கிறோம். அதே போல முழங்கு திரை புனலருவி கலங்கென முத்தாடும் என்ற ஒரு இன்னொரு பாடல் இருக்கிறது. இந்த இரு பாடல்களும் தான் இங்கே மலைவளம் கூறுகின்ற பகுதியாக அமைந்திருக்கிறது. எனவே மலைவளம் கூறும் பகுதியிலிருந்து வினாக்கள் வருகின்ற பொழுது இந்த மலைவளம் கூறும் பகுதியிலே என்ன வளச்சிறப்பு, எனவே அந்த பகுதிக்குள்ளே இருந்து குற்றால குறவஞ்சிக்கு மட்டுமல்ல எந்த ஒரு இலக்கியமாக இருந்தாலும் மாணவர்கள் உரிய பகுதியை தெளிவாக வரையறுத்துக் கொண்டு அந்த வரையறைக்குள் நின்று விடை எழுதுவதற்கு முயற்சிக்க வேண்டும், எங்களுக்கு பயிற்சியிலே அமைய வேண்டும். மலைவளம் கூறும் பகுதியில் என்கின்ற பொழுது மலைவளம் கூறும் பகுதி எங்களுக்கு தெரியவில்லை. எத்தனை பாடல்கள், என்ன என்ன பாடல்கள்? வானரங்கள் கனி கொடுத்து என்ற பாடல், முழங்குதிரை புனலருவி கலங்கென உத்தாடும் என்ற பாடல். இந்த இரண்டு பாடல்களுக்குள்ளே இருந்து கொண்டு நாங்கள் வளச்சிறப்பை நோக்குதல் வேண்டும். இங்கே நான் சொன்ன அந்த வினாவை பொருத்த மட்டும் மலைவளம் கூறும் பகுதியிலிருந்து வளச்சிறப்பு, பண்பாட்டு அம்சங்கள், குரத்தியின் பெருமித உணர்வு, இவ்வாறாக வினாக்கள் அமைந்தால் நாங்கள் எவ்வாறு விடை எழுதப் போகிறோம் என்று பார்த்தால், இந்த இரண்டு பாடல்களில் என்னென்ன வளச்சிறப்புகள் பேசப்படுகின்றன? கனிகள் இருக்கின்றன, குற்றால அருவியின் நீர்வளம் இருக்கிறது, தேனருவியின் சாரல் ஈரளிப்பை தருகின்றது, நல்ல காயசித்தி மூலிகைகள் விளைகின்றன, வானவர்களே ஏங்கி போகும் அளவுக்கு இனிமையான கனிகள் அங்கே கிடைக்கின்றன. அடுத்ததாக முத்து வளம் இருக்கிறது, அருவி விழுகின்ற அந்த பள்ளத்திலிருந்து முத்துக்கள் மேல் நோக்கி வருகின்ற காட்சி பேசப்படுகிறது, எனவே முத்துக்கள் அங்கே கிடக்கின்றன. அந்த குற்றால மலையிலே திணை விளைகிறது, தேன் இருக்கிறது, வள்ளிக்கிழங்குகள் இருக்கின்றன, யானைகள் இருக்கின்றன, யானை தந்தம் கிடைக்கின்றது. எனவே இந்த பகுதிக்குள்ளே வளச்சிறப்பு என்பது இதுதான். இந்த வினாவுக்கு மாணவர்கள் இந்த அளவிலே விடை எழுதல் வேண்டும். அடுத்த பாடல்களுக்குள்ளே இருந்து எந்த ஒரு வளச்சிறப்பையும் கொண்டு வந்து இங்கே எழுதிவிடக்கூடாது. அதே நேரம் அங்கே பண்பாட்டு அம்சங்கள் என்ன? பண்பாடு என்பது ஒரு சமூகத்தினுடைய வாழ்வியலோடு தொடர்புடைய பல்வேறு விடயங்களை குறிக்கும். அதிலே பக்தி இருக்கும், அல்லது சமயம் இருக்கும், உணவு பழக்க வழக்கங்கள் இருக்கும், உடைகள் இருக்கும், கலைகள் பற்றிய வாழ்வியலே பயன்படுத்தக்கூடிய பாவனை பொருட்கள், பல்வேறு அம்சங்களை கொண்டது பண்பாடு. எனவே இந்த பாடலிலே, இந்த மலைவளம் கூறுகின்ற பகுதியிலே இருக்கின்ற இரண்டு பாடல்களிலே எத்தகைய பண்பாட்டு அம்சங்கள் இருக்கின்றன என்று பார்த்தால், குற்றாலநாதரை வழிபடுகின்றார்கள், இது அவர்களுடைய சமய பண்பாடு. குற்றாலநாதராகிய சிவபெருமானை அல்ல சிவவழிபாடு உடையவர்களாக அவர்கள் விளங்குகின்றமை அவர்களுடைய சமய பண்பாடு. அந்த குற்றாலநாதருடைய தோற்றப் பொழிவை பெருமையாக பேசுகின்ற ஒரு பண்பை காண முடிகிறது. அதாவது கூணல் இளம்பரை முடித்த வேணி அலங்கார், அது இறைவனுடைய தோற்றப் பொழிவை பேசி அதிலே மகிழுகின்ற ஒரு தன்மையை, பக்தியோடு சார்ந்த ஒரு விடயம் இது. அவ்வாறே அங்கே அந்த மக்களுடைய உணவு, தேன், திணை, வள்ளிக்கிழங்கும் என்பன அவர்களுடைய உணவுப் பொருட்கள், அது அவர்களுடைய பொருளாதார பண்பாடு என்றும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். யானை தந்தத்தை உலக்கையாக அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள். அங்கே அவர்கள் இடிப்பதற்கு பயன்படுத்துகின்ற உலக்கை யானை தந்தத்தால் ஆனது, அது அவர்களுடைய பொருளாதார பண்பாட்டுக்குள்ளே வரக்கூடிய ஒன்று. அவ்வாறே அங்கே வாழுகின்ற சிறுமியர்கள் தங்களுடைய வீட்டு முற்றத்திலே வீடு கட்டி, சிறு வீடு சிற்றில் கட்டி விளையாடுகின்றார்கள். அந்த சிற்றில் கட்டி விளையாடுகின்றது ஒரு சமூக பண்பாட்டுக்குள்ளே வருகிறது, அது ஒரு பண்பாட்டு அம்சம். அவ்வாறே அவர்களுடைய கலை பண்பாடு வெளிப்படுகிறது. கிழங்கு கிள்ளி தேனெடுத்து வளம்பாடி நடிப்போம், வளம்பாடி நடிப்போம். எங்களுடைய குற்றாலமலையின் வளச்சிறப்பை பாடிக்கொண்டு நாங்கள் ஆடுவோம், கூத்தாடுவோம், அல்லது நடனம் ஆடுவோம், நடிப்போம். எனவே அவர்களுடைய கலை பாரம்பரியம், இசை நடனம் முதலிய கலை பாரம்பரியம் இங்கே அந்த பண்பாட்டு கூறுகள் வெளிப்படுத்தப்படுகின்றன. இந்த பாடலிலே பண்பாட்டு அம்சங்களாக நாங்கள் இதனை காண முடியும். சமய பண்பாடாக குற்றாலநாதரை வழிபடுகின்ற விடயத்தை சொல்ல முடியும். அவர்களுடைய பொருளாதார பண்பாட்டினுள்ளே திணை, தேன், கிழங்கு முதலியன முக்கியத்துவம் பெறுகின்றன. யானை தந்தத்தை உலக்கையாக பயன்படுத்துகின்றார்கள், திணையை வறுத்து இடித்து அவருடைய உணவுப் பொருளாக பயன்படுத்துகின்றார்கள். சிறுமியர்கள் தங்களுடைய வீட்டு முற்றத்திலே மணல் வீடு அல்லது சிற்றில் அல்லது சிறு வீடு கட்டி அல்லது விளையாட்டு வீடு கட்டி விளையாடுகின்றார்கள். தங்களுடைய நாட்டு வளத்தை பாடிக்கொண்டு, சரி, மலைவளத்தை பாடிக்கொண்டு நடனம் ஆடுகின்றார்கள். இவை அனைத்தும் அங்கே இருக்கக்கூடிய பண்பாட்டு அம்சம். எனவே தரப்பட்ட வரையறைக்குள்ளே நின்று நீங்கள் விடையெழுதல் மிக முக்கியமானது. அவ்வாறே குரத்தியின் பெருமித உணர்வு, உங்களுக்கு தெரியும் இந்த இலக்கியம் முழுவதும் அந்த ஐந்து பாடல்களுமே குரத்தியினுடைய கூற்றுதான். உரத்தி சொல்லிக் கொண்டு போகிறாள். தன்னுடைய மலையை பற்றி பேசுகிறாள், தன்னுடைய நாட்டு வளத்தை பற்றி பேசுகின்றாள். இவ்வாறு பேசுகின்ற பொழுது அவளிடம் ஒரு தேசிய உணர்வு வெளிப்படுகின்றது. குற்றால மலை எங்கள் மலை, கூனல் இளம்பரை முடித்த வேணியலங்காரர் குற்றால மலை எங்கள் மலை. அவ்வாறே வழங்குகொடை மகராசர் குறும்பளவி நீசர் வளம்பெருகும் திரிகூட மலை எங்கள் மலை. இந்த இரண்டு பாடல்களிலும் இறுதியிலே குற்றாலநாதரை அவருடைய சிறப்பை சொல்லி அவர் இருக்கின்ற மலை எங்கள் மலை என்று சொல்லுகின்ற பொழுது அந்த குற்றால நாதர் மீது கொண்ட பற்று, தன்னுடைய சமயத்தின் மீது குரத்திக்கு இருக்கக்கூடிய பற்று, அத்தகைய குற்றாலநாதர் உரைகின்ற வீற்றிருக்கின்ற மலைதான் என்னுடைய மலை என்று சொல்லுகின்ற பொழுது அவருடைய பெருமித உணர்வு எங்களுக்கு வெளிப்படுகிறது. என்னுடைய மலை, அங்கே என்ன இல்லை என்று சொல்லுகின்ற மாதிரி, அங்கே தேன் இருக்கிறது, தினை இருக்கிறது, யானை இருக்கிறது, யானை தந்தம் இருக்கிறது, நிறைய வளங்கள் இருக்கின்றன. அந்த வளங்களின் சிறப்பைத்தான் நாங்கள் பாடிக்கொண்டு ஆடுகின்றோம். அதாவது பாடிக்கொண்டு ஆடுவதே ஒரு பெருமித உணர்வு தான். ஆனால் இவர்கள் எதனை பாடிக்கொள்ளுகிறார்கள்? வெளியே உள்ள ஒரு விடயத்தை அல்ல, தங்களுடைய அந்த மலையிலே இருக்கக்கூடிய வளங்களை, அந்த இறைவனை, அந்த இறைவனுடைய பெருமையை, அங்கே வாழுகின்ற மக்களினுடைய வாழ்வியல் அம்சங்களை பாடிக்கொண்டுதான் அவர்கள் ஆடுகின்றார்கள். எனவே அவர்களை பாடவும் ஆடவும் தூண்டுகின்ற அந்த அம்சங்கள் எல்லாம் குரத்தியினுடைய பெருமித உணர்வுகளாக வெளிப்படுகின்றன. எங்களுடைய மலையிலே என்ன இல்லை என்று கேட்பதாக இருக்கிறது. வானவர்கள் கூட கெஞ்சுகின்ற அளவுக்கு எங்களுடைய மலையிலே இனிய கனிகள் இருக்கின்றன. மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும். பொதுவாக மண்ணுலகத்திலே உள்ள மனிதன் தேவலோகத்தை தான் சிறப்பாக பேசுகின்றான், அங்கே அந்த தேவலோகத்தை அடைவதையே லட்சியமாக கொள்ளுகின்றான். ஆனால் எங்களுடைய குற்றால மலையிலே இருக்கின்ற கனிகளை பார்க்கின்ற பொழுது வானுலகத்தேவர்களை கெஞ்சிக்கொண்டிருக்கின்றார்கள். மந்தி சிந்து கவிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் என்று சொல்லுகின்ற பொழுது அவளுடைய அந்த பெருமித உணர்வு, மந்திகள் உண்டு கழித்த வீசி எறிகின்ற எச்சில் கனிகளுக்கு இந்த வானவர்கள் தேவர்கள் கெஞ்சிறார்கள் என்றால், அந்த வானுலகத்தை விட எங்களுடைய குற்றால மலை எந்த அளவு சிறப்பு வாய்ந்தது என்பதை குறித்து சொல்லுகின்றாள் எங்களுக்கு. அதில் அவளுடைய பெருமித உணர்வு வெளிப்படுகின்றது. காணவர்கள் விளியறிந்து வானவரை அழைப்பர், ககனசித்தர் வந்து காயசித்தி விளைப்பர். வானுலகத்து முனிவர்கள் எல்லாம் காயசித்தி மூலிகைகளை விளைவிப்பதற்கு பொருத்தமான செழிப்பான இடமாக எங்களுடைய குற்றால மலையை தெரிவு செய்திருக்கின்றார்கள். எனவே வானுலகத்தை விட எங்களுடைய குற்றால மலை சிறப்பானது என்று அந்த குறத்தி சொல்லுகின்ற பொழுது அவருடைய பெருமித உணர்வு அங்கே வெளிப்படுகின்றது. எனவே மாணவர்கள், இந்த விடயங்களை நான் இதுவரை சொன்னது போல அந்த வரையறையை விளங்கிக் கொண்டு விடை எழுதல் மிக முக்கியமானது. அவ்வாறே நாட்டு வளம் கூறுகின்ற பகுதிக்குள்ளே வளச்சிறப்பு என்று கேட்டால், அங்கே நீர்நிலை அதாவது குளம் இருக்கிறது, மாதமும் மாறி மழை பொழிகிறது, வாழையும் பலாவும் தாழையும் இருக்கின்றன, பலாக்கனிகள் மெலிந்திருக்கின்றன, நெல்லும் கரும்பும் ஒன்றையொன்று மேவி வளர்ந்திருக்கிறது, அந்த நாட்டிலே தயிர் இருக்கிறது, மாங்கனிகள் தொங்கிக் கொண்டிருக்கின்றன, செல்வச் செழிப்பு இருப்பதனாலே அங்கே மங்கள விழாக்களுக்கும் குறைவில்லை. இவ்வாறாக அந்த மலைவளப் பகுதியிலே பழச்சிறப்பு கூறப்படுகிறது. மலைவளப் பகுதியிலே கூறப்படுகின்ற பக்தி என்று கேட்டால், குற்றாலநாதருடைய பெருமை பேசுகிறாள், குற்றாலநாதருடைய தோட்டத்தை பேசுகின்றாள், வேதங்கள் பயிலப்படுவதை பேசுகின்றாள், அங்கே அந்த தலத்துக்கு தலவிருட்சமாக குறும்பலா மரம் இருப்பதாகவும், அந்த குறும்பலா மரம் வேதங்களை தன்னகத்தை கொண்டதாக அல்லது வேதத்தின் அங்கங்களாக, அந்த பலாமரத்தின் வேரும் தண்டும் பயனும் மூன்று வேதங்களாக இருக்கின்றன என்று அவள் சொல்லுகின்றாள். எனவே ஈசர் ஆரிய நாடு எங்கள் நாடு, ஈசனாகிய சிவபிரான் உரைகின்ற ஆரிய நாடு எங்களுடைய நாடு என்று சொல்லி, தென்னாரிய நாடு எங்களுடைய நாடு என்று சொல்லி எல்லாம் அவள் அந்த தன்னுடைய நாட்டினுடைய வளத்தை அவர் உரைகின்றதனாலே எங்களுடைய நாடு இத்தகைய வளஞ்சிறப்பார் சிறந்து காணப்படுகின்றது. எனவே நாட்டு வளம் கூறுகின்ற பகுதியிலே வளச்சிறப்பு, இது நாட்டு வளம் கூறுகின்ற பகுதியிலே பக்தி. அங்கே வேதங்கள் மூன்று பயிலப்படுகின்றன. குற்றாலநாதர் பிரம்மாவாக விஷ்ணுவாக உருத்திரனாக இருக்கின்றார். நித்திய நைமித்திய காமிய கிரியைகள் அங்கே நடைபெறுகின்றன. எனவே அங்கே பக்தி. ஈசர் ஆரிய நாடு எங்கள் நாடு, சிவபிரான் உரைகின்ற ஆரிய நாடு எங்களுடைய நாடு. எனவே மலைவளக்கும் கூறுகின்ற பகுதியிலே பக்தி. இந்த வினாக்கள் இரண்டும் குறித்த வரையறைக்குள் நின்று மாணவர்கள் மிக தெளிவாக விடயங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு அந்த அடையாளப்படுத்தப்பட்ட விடயங்களை அல்லது குறிப்புகளை நீங்கள் விடைகளாக எழுத வேண்டிய ஒரு நிலை காணப்படும். அதே நேரம் இன்னொரு வகை வினாவுக்கிடம் இருக்கிறது, குற்றால குறவஞ்சியில் வளச்சிறப்பு என்று கேட்டால் நாங்கள் இதுவரைக்கும் பார்த்த மலைவளம் கூறும் பகுதியிலே வளச்சிறப்புகளை பார்த்தோம், நாட்டு வளம் கூறுகின்ற பகுதியிலே வளச்சிறப்புகளை பார்த்தோம். அந்த இரண்டு விடயங்களையும் சேர்த்து எழுதுவதாக அமையும். குற்றால குறவஞ்சியிலே பக்தி எனும் பொழுது மலைவளம் நாட்டு வளம் கூறுகின்ற ரெண்டு பகுதிகள், அதாவது ஐந்து பாடல்களிலும் எங்கெங்கெல்லாம் பக்தி இருக்கிறதோ அவ்வளவையும் எழுத வேண்டியிருக்கும். குற்றால குறவஞ்சியிலே பண்பாட்டு அம்சங்கள் என்று கேட்கின்ற பொழுது ஐந்து பாடல்களில் இருக்கக்கூடிய பண்பாட்டு அம்சங்கள் மேலே நாங்கள் சொன்னதோடு, முதல் சொன்ன அந்த இரண்டு பாடல்களே சொன்னதோடு, ஏனைய மூன்று பாடல்களிலே நித்திய நைமித்திய காமிய கிரியைகள் நடக்கின்றது, வேதங்கள் பயிலப்படுவது, தயிர் கிடைக்கின்ற அந்த பண்பு, மங்கள பேரிகைகள் முழங்குகின்ற பண்பு, மங்கள நிகழ்வுகள் நிகழ்கின்ற பண்பு, இவற்றையும் சேர்த்து அந்த ஐந்து பாடல்களிலும் இருக்கக்கூடிய பண்பாட்டு அம்சங்களை மாணவர்கள் விடையாக எழுதல். குறத்தியினுடைய பெருமித உணர்வு இவ்வாறு காணப்படுகிறது, ஐந்து பாடல்களிலும் அவருடைய பெருமித உணர்வு இருக்கிறது, எழுத வேண்டும். பெரிய ஒரு இலக்கிய பகுதிக்குள்ளே மாணவர்கள் இந்த கட்டமைப்பு வினாக்களுக்கு விடை எழுதுகின்ற பொழுது உண்மையிலேயே அதனுடைய கட்டமைப்பு உங்களுக்கு மிக முக்கியமானது. எந்த எல்லைக்குள் நின்று நீங்கள் விடை எழுத வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டாக வேண்டும். அவ்வாறுதான் ஏனைய பகுதிகளும். அடுத்த நாங்கள் குகப்படலத்தில் இருந்து ஒரு சில வினாக்களை பார்ப்போம். அதாவது இந்த குகப்படலத்தை எடுத்துக்கொண்டால் அதனை மாணவர்கள் விளங்கிக் கொள்வதற்கு ஒரு இலகுவான வழி இருக்கிறது. அதில் ஒரு நாடக பாங்கு இருக்கிறது. பரதன் படகிலே ஏறியது தொடக்கம், படகு மறுகரை அடைந்தது வரையிலான பகுதிக்குள்ளே ஒரு உரையாடல் பாங்கிலே அது போய்கொண்டிருக்கிறது. இந்த உரையாடல் பாங்கை மனதிலேயே நிலைநிறுத்திக் கொண்டால் உங்களுக்கு விடை எழுதுவதும் கதையை ஞாபகம் வைத்துக் கொள்வது இலகுவாக இருக்கும். பரதன் படகிலே ஏறினான், குகன் படகு செலுத்துகின்றான், படகினுள்ளே இருந்த குகன் கோசலையை காட்டி பரதனிடம் இவர் யார் என்று வினாவுகின்றான். பரதன் கோசலையை அவருக்கு அறிமுகம் செய்கின்றான். உடனே குகன் கோசலையினுடைய திருவடிகளிலே விழுந்து வணங்குகின்றான். இவ்வாறு தன்னுடைய கால்களிலே விழுந்து வணங்குபவன் யார் என்று கோசலை வினாவுகிறாள், குகனை அறிமுகம் செய்கின்றான். என உடனடியாக கோசலை அவனை வாழ்த்துகின்றாள். தொடர்ந்து சுமித்திரியை காட்டிவள் யார் என்று கேட்கின்றான், சுமித்திரியை அறிமுகம் செய்கின்றான், சுமித்திரியை குகன் விழுந்து வணங்குகின்றான். அடுத்ததாக கைகேயியை காட்டிவள் யார் என்று கேட்கின்றான், கைகேயியை பரதன் அறிமுகம் செய்கின்றான், கைகேயியுடைய திருவடிகளிலே விழுந்து அவன் வணங்குகின்றான். இந்த நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த தோணியானது மறுகரை சேர்ந்தது. இந்த ஒரு கதை தொடர்ச்சியை நீங்கள் ஞாபகத்திலே வைத்துக் கொண்டு வினாக்களுக்கு விடை எழுதுதல் மிகவும் முக்கியமானது. என்ன என்றால் உங்களுக்கு வினாக்கள் இந்த பகுதியிலே உதாரணமாக கோசலையின் பெருமைகள், அந்த கோசலையினுடைய பெருமைகள் என்ன என்ன. சில மாணவர்களுடைய விடைகளை பார்க்கின்ற பொழுது அல்லது பல மாணவர்களுடைய விடைகளை பார்க்கின்ற பொழுது அது பாடல் பகுதியாக இருந்தால் என்ன, கட்டுரை பகுதியாக இருந்தால் என்ன, அல்லது கதைகளாக இருந்தால் என்ன, இலக்கியத்திலே சொல்லப்படுகின்ற முழு விடயங்களையும் அப்படியே கதைப்போக்கிலே சொல்லுகின்ற அல்லது எழுதிக்கொண்டு போகின்ற ஒரு பண்பை மாணவர்களிடையே காண முடிகிறது. அந்த பண்பு முற்றிலும் தவறானது. அந்த இலக்கியத்துக்குள்ளே இருந்து கேட்கப்பட்ட வினாவுக்கு விடை குறிப்புகளை வெளியே நாங்கள் கொண்டு வந்து மீண்டும் ஒழுங்கமைக்க வேண்டும். அந்த வகையிலே கோசலையினுடைய சிறப்புகளாக இந்த குகப்படலத்திலே என்ன பேசப்படுகின்றது என்று கேட்டால், கோசலையை காட்டி குகன் யார் என்று வினாவிய வினாவுக்கு சொல்லப்பட்ட பதில்கள் வாயிலாகவும் கோசலையினுடைய வாழ்த்துறையின் வாயிலாகவும் அவருடைய சிறப்புகள் தெரிய வருகின்றன. கோசலையை காட்டி யார் என்று கேட்டான் பரதனிடத்திலே, பரதன் சொல்லுகின்றான், கோக்கள் வைகும் முற்றத்தான் முதல் தேவி, மூலகு மீன்றானை முன் ஈன்றானை பெற்றதால் தான் பெரும் செல்வம் யான் பிறத்தலால் துறந்த பெரியாள் என்றான். ஏனைய மன்னர்கள் வந்து முற்றத்திலே வணங்கி நிற்கின்ற தன்மையுடையனவாகிய தசரத சக்கரவர்த்தியின் முதல் மனைவி, மனைவி என்பது வேறு முதல் மனைவி என்பது வேறு, அவள் முதல் மனைவி, அந்த முதல் மனைவியினுடைய வயிற்றிலே பிறந்ததனாலே தான் ராமனுக்கு அரசுரிமை. எனவே கோசலை தசரத சக்கரவர்த்தியின் முதல் மனைவி என்பது ஒரு சிறப்பு. சுற்றத்தார் தேவரோடும் தொழுகின்ற தன்மையுடையவள், சுற்றங்களும் வணங்குகின்றது, அதாவது உறவு கூட்டம் வணங்குகின்றது, இது ஒரு பொதுவான விடயம். தேவர்களும் வணங்குகின்றார்கள் என்று சொன்னால் அது மிகச் சிறப்பானது. சாதாரணமாக ஒரு மானுட பெண்ணுக்கு அமையாத ஒரு விடயம் தேவர்களும் தன்னை வந்து வணங்குகின்ற தன்மை. எனவே தேவர்களும் வந்து வணங்குகின்றார்கள், சுற்றத்தாரும் வணங்குகின்றார்கள், அவருடைய சிறப்பு. அது மட்டுமல்லாமல் மூலகம் ஈன்றவனாகிய பிரம்மனை தன்னிடமிருந்து தோற்றுவித்த மகாவிஷ்ணுவின் அவதாரம், அதாவது அவதார புருஷனாகிய ராமனை ஈன்றெடுத்தவள், இது அவருடைய சிறப்பு. அதே நேரம் பரதன் பிறந்தமையினாலே பரதனுக்காக தான் அடைய வேண்டிய ராஜபோக சுகங்களை எல்லாம் விட்டுக் கொடுத்த தியாகி, இது இவ்வளவும் ஒரு வகையான அவருடைய பெருமைகளுக்குள்ளே அடங்குகின்றது. அதே நேரம் அவளுடைய வார்த்தைகள் அல்லது அவளுடைய செயல் அல்லது வார்த்தைகளினூடாக அவளுடைய சிறப்பு எவ்வாறு வெளிப்படுகிறது என்று பார்த்தால், தன்னுடைய திருவடிகளிலே விழுந்த குகனை காட்டி அவள் யார் என்று கேட்ட வினாவுக்கு பரதன் சொல்லுகின்ற அறிமுகப்படுத்துகின்றான் குகனை. உடனே அவள் அந்த வேடுவர் குலத்தலைவனாகிய குகனையும் தன்னுடைய மகனாக ஏற்றுக்கொண்டமை அவளுடைய பெரிய மனது. அது சாதாரணமாக ஒரு அரச வம்சத்து பெண்ணுக்கு வரக்கூடிய மனநிலை அல்ல, அதற்கு ஒரு பெரிய பரந்த மனம் வேண்டும். அந்த எண்ணப்பாங்கு கோசலையிலே இருக்கிறது. நைவீர் அலீர் மைந்தீர், தன்னுடைய அரச புதல்வர்களாகிய பரதன் இருக்கிறான், பக்கத்திலே சத்துருக்கன் இருக்கிறான், அவர்களோடு சேர்த்து இந்த வேடுவனையும் மகனே மைந்தர்களே என்று ஒட்டுமொத்தமாக அழைக்கின்ற அந்த பண்பினூடாக ஒரு வேடுவனை தன்னுடைய அரசகுமாரர்களோடு இணைத்து மகனாக பார்க்கின்ற ஒரு பண்பு அவளிடம், அந்த ஏற்றத்தாழ்வு பிறவியிலே ஏற்றத்தாழ்வு காட்டாத ஒரு பண்பு. நாங்கள் அரச வம்சம், இவர்கள் வேடுவர் என்ற ஒரு அந்த பிறப்பினாலே ஏற்படக்கூடிய அந்த ஏற்றத்தாழ்வுகளை அல்லது வேறுபாட்டை காட்டாத ஒரு பண்பிலே கோசலை வேண்டியிருக்கின்றான். ஐவீரும் ஒரு வீராய் அகலிடத்தை நெடுங்காலம் அளித்தி, நீங்கள் ஐந்து பேரும், பக்கத்திலே இல்லாத ராமனையும் இலக்குவனையும் சேர்த்து ஐந்து பேர், தசரதகுமாரர்கள் நால்வரோடு இந்த குகனையும் சேர்த்து ஐந்து பேர் இந்த பரந்த உலகத்தை நீண்ட காலம் ஆண்டு வாருங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, அந்த வேறுவனை தன்னுடைய புதல்வர்களோடு சேர்த்துக் கொண்ட பொழுது, நீங்கள் ஐந்து பேரும் நாட்டை ஆண்டு வாருங்கள் என்று வேறுபாடு இல்லாமல் கூறுகின்ற பொழுது அந்த கோசலையினுடைய சிறப்பு அங்கே எடுத்துரைக்கப்படுகிறது. எனவே இந்த மாதிரியான வினாக்கள் வருகின்ற பொழுது மாணவர்கள் ஏதோ விடை எழுதுகின்றோம் அது சரியாக வந்துவிடும் என்ற ஒரு மனநிலையிலே இல்லாமல், நான் சரியான விடையை சரியாக எழுத வேண்டும், நான் பொருத்தமான விடையை எழுதுவதனூடாக முழுமையான புள்ளிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு மனநிலையை விடை எழுதுவது அவசியமானது. எங்களுக்கு வினாக்கள் என்ன என்பதை விட அந்த வினாக்களுக்கு நான் எழுத போகின்ற விடை எத்தகையது, அந்த விடையை நான் எவ்வாறு அந்த குறித்த வரம்பின் உள்ளே நின்று கொண்டு எழுத வேண்டும், அந்த வரம்பின் உள்ளே நின்று எழுதுகின்ற பொழுது எத்தகைய விடை அமையும், என்னென்ன விடை குறிப்புகள், அதாவது கேட்ட வினாவுக்கான விடைகளுக்கான குறிப்புகள் அல்லது தகவல்கள் எந்த அளவிலே அந்த குறிக்கப்பட்ட பகுதிக்குள் இருக்கின்றன, அதனை நான் முதலிலே தெரிவு செய்கின்றேன், பின்னர் அதனை நான் விடை வடிவிலே தருகின்றேன் என்ற ஒரு மனநிலையிலே மாணவன் எழுதுதல் வேண்டும். மாணவர்கள் பெரிய வினாவாக இருந்தால் என்ன, சின்ன வினாவாக இருந்தால் என்ன, கதை இலக்கியங்களுக்குள்ளே இருக்கட்டும், அல்லது கட்டுரையாகிய உரைநடை இலக்கியங்களுக்குள்ளே இருக்கட்டும், அல்லது கவிதைகளாக இருக்கட்டும், செய்யுட்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் விடையினுடைய அளவை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இங்க குறிப்பிட வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம், மாணவர்களுக்கு ஒரு ஐயம் இருக்கிறது. முதலாவது வினாவிலே வருகின்ற குறுவிடை எந்த அளவிலே அமைதல் வேண்டும், இலக்கிய பகுதிகளை தந்து வாசித்து கிரகித்து எழுத சொல்லுகின்ற பொழுது எந்த அளவிலே எழுத வேண்டும், மூன்றாம் நான்காம் வினாக்களுக்கு எந்த அளவிலே எழுத வேண்டும், ஐந்தாம் ஆறாம் ஏழாம் வினாக்களுக்கு எந்த அளவிலே விடை எழுத வேண்டும் என்பது தொடர்பிலே மாணவர்களுக்கு பல குழப்பங்கள் உண்டு. தெளிவின்மை, மாணவர்களிடம் அதிகமாக காணக்கூடிய அல்லது கேட்கக்கூடிய ஒரு வினாவாக இருக்கும், இந்த வினாவுக்கு எத்தனை பக்கத்திலே விடை எழுத வேண்டும், எத்தனை வரியிலே விடை எழுத வேண்டும், எத்தனை சொற்களிலே விடை எழுத வேண்டும், இப்படியான வினாக்களை மாணவர்கள் வினாவுவதை காண முடிகிறது. இந்த இடத்திலே மாணவர்களுக்கு நான் ஒன்றை சொல்லிக்கொள்கிறேன், நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்ற விடயம், விடைகளுடைய அளவு பற்றி நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய எந்த தேவையும் இல்லை. கேட்ட கேள்விக்கு, அதாவது உங்களிடம் வினாவப்பட்ட வினாவுக்கு குறித்த இலக்கியத்திலே எந்த அளவு விடைக்கான தகவல்கள் இருக்கின்றது, அந்த தகவல்களை முதலிலே பிரித்தெடுக்க வேண்டும், அதாவது விடை குறிப்புகளை. அந்த விடை குறிப்புகளை உங்களுடைய சொந்த மொழி நடையிலே பந்தி வடிவிலே அல்லது கட்டுரை வடிவிலே நீங்கள் ஏற்க, அதாவது உங்களுக்கு தரப்பட்ட வினாவுக்கு ஏற்ப ஒரு வடிவத்திலே எழுதுவீர்கள். எழுதுகின்ற பொழுது அவரவருடைய மொழியறிவு வெளிப்படுத்தும் திறன் என்பவற்றுக்கு ஏற்ப விடைகள் பெரிதாகவோ சிறிதாகவோ வரலாம். எனவே நீங்கள் ஒரு பிழையான கருத்தை அல்லது ஒரு எண்ணக்கரவை உங்களுக்குள்ளே வைத்துக் கொண்டு 15 புள்ளிகளுக்குரிய வினாவுக்கு நான் இவ்வளவு பக்கம் எழுத வேண்டும் அல்லது இவ்வளவு சொற்களிலே எழுத வேண்டும், 10 புள்ளிகளுக்குரிய வினாவுக்கு நான் இவ்வளவு பக்கத்திலே அல்லது இவ்வளவு சொற்களிலே எழுத வேண்டும், இப்படியான ஒரு மனநிலையை உங்களுக்குள்ளே வளர்த்துக் கொள்ள தேவையில்லை. நீங்கள் தரப்பட்ட இலக்கியத்துக்குள்ளே வினாவப்பட்ட வினா என்ன, அந்த வினாவுக்கான விடைகள் எத்தனை தகவல்களாக அங்கே இருக்கின்றன, அந்த தகவல்களை பிரித்தெடுக்க வேண்டும், பிரித்தெடுத்த தகவல்களை விடையாக தொகுத்து வழங்க வேண்டும். அது ஆளாளுடைய மொழியறிவுக்கு ஏற்பவும், நீங்கள் எந்த அளவுக்கு விடை குறிப்புகளை முழுமையாக பிரித்தெடுத்திருக்கின்றீர்கள் அதை என்பதை பொறுத்தும், உங்களுடைய மொழி ஆளுமையை பொறுத்தும் விடைகளினுடைய பக்கங்கள் அல்லது அளவு கூடி குறையும். இது ஒரு பிரச்சனைக்குரிய விடயம் அல்ல. இங்கே எங்களுடைய பிரச்சனை வினாவப்பட்ட வினா, அந்த வினாவுக்கான விடைகள். எனவே மாணவர்கள் இதிலே மிக கவனமாக இருக்க வேண்டியது உங்களுடைய புள்ளிகளை முழுமையாக பெறுவதற்கு வழிவகுக்கும். எனவே மாணவர்களே, இன்று நாங்கள் பார்த்த விடயம் அல்லது கலந்துரையாடிய விடயம் உங்களுடைய பாடம் என்பதற்கு அப்பால் இந்த பாடங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு எவ்வாறு வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும் என்பதை சில உதாரணங்களூடாக பார்த்திருக்கின்றோம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று எண்ணுகின்றேன். ஏனென்றால் நாங்கள் எவ்வளவு கற்றுக்கொண்ட பொழுதிலும் எவ்வளவு வாசித்து விளங்கிக் கொண்ட பொழுதிலும் எங்களுடைய பயிற்சி, அந்த பயிற்சியினாலே நாங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் தான் எங்களுக்கு பரீட்சை வினாக்களுக்கு முகம் கொடுப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும், புள்ளிகளை அதிக அளவிலே பெறுவதற்கு எங்களுக்கு வழியினை ஏற்படுத்தும். எனவே அது தொடர்பிலே இன்று நாங்கள் பார்த்த விடயங்களை கருத்தில் கொண்டு உங்களுடைய பரீட்சை வினாக்களுக்கு விடையளிக்கும் முகமாக முன்கூட்டியே, அதாவது உங்களுக்கு பரீட்சைக்கு நிறைய நாட்கள் இருக்கின்றன, இப்பொழுது இருந்தே அதுக்கேற்ற பயிற்சிகளிலே ஈடுபடுவீர்கள். உங்களுடைய ஆசிரியர்கள் உங்களுக்கு வழிகாட்டுவார்கள். பல்வேறு வினாத்தாள்கள் விடை குறிப்புகளை எல்லாம் நீங்கள் கண்டு வாசித்து அனுபவங்களை பெற்றுக்கொள்வீர்கள். இவை அனைத்தையும் ஒருங்கு திரட்டி எங்களுடைய பரீட்சையிலே நாங்கள் எவ்வாறு பெறுபேர்களை பெறப்போகின்றோம், எவ்வாறு விடைகளை எழுதப் போகிறோம், எந்த அளவுக்கு நாங்கள் அதிக புள்ளிகளை பெறுவதற்கான விடைகளாக அவற்றை அமைக்கப் போகின்றோம் என்ற வகையிலே உங்களுக்கு இன்றைய இந்த கலந்துரையாடல் பயனுள்ளதாக இருக்கும் என்று எண்ணுகின்றேன். எனவே மாணவர்களே, இன்று நான் இங்கே உங்களுடன் கலந்து கொண்டது அல்லது கலந்துரையாடியது ஒரு சில வழிகாட்டல்களை, இந்த வழிகாட்டல்களை அடிப்படையாக கொண்டு ஏனைய பாடப்பகுதிகளிலும் பெறக்கூடிய வினாக்களுக்கு நீங்கள் விடையளித்து பழக வேண்டும். அடுத்து எங்களுக்கு அமையக்கூடிய சந்தர்ப்பங்களிலே ஏனைய பாடப்பகுதிகளிலே எங்களுக்கு வரக்கூடிய வினாக்கள் எவ்வாறு அமையும், அதற்கான விடைகளை நாங்கள் எவ்வாறு எழுதலாம் என்ற விடயங்களை கலந்துரையாடுவோம். அதுவரை இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.